ரங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
அன்பு நேயர்களே, மலரும் வெள்ளிக்கிழமை இன்று நவம்பர் மாதம் 8ஆம் தேதி எங்கள் தமிழுக்கு ஐப்பசி திங்கள் 22ஆம் நாள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து அளிப்பது உங்கள் பூஜா ரமேஷ்குமார். இந்நிகழ்ச்சியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான உலக தமிழர்களின் உரிமை தோழன் இன்பத் தமிழொலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம்.
இரு வரிகளால் பல பொருளை அடக்கி மதங்களை கடந்து மனங்களை மாசற்றதாக மாற்ற மறைக்கப்படக்கூடாத உலக பொதுமறைகளில் ஒரு குரலுடன் ஒரு குரல் இதோ.
வாய்மை என்று கூறப்படுவது எதுவென்றால் அது மற்றவர்களுக்கு சிறிதும் தீமை இல்லாத சொற்களை கூறுதலாகும்.
சங்கநாதத்தில் முதல் நிகழ்ச்சியாக பிரபல சமூக சேவையாளரும் ஊடகவியலாளரும் ஆன செந்திர தமிழ் செல்வர் திரு தில்லையர் வர்ணகுல சிங்கத்தின் ஆக்கத்தை நமக்கு தர இருப்பவர் திருமதி ஜானகி பாஸ்கரன். வணக்கம் அக்கா, ஆரம்பியுங்கள்.
வணக்கம். இன்று தொல்காப்பியத்தில் கூறப்படும் இலக்கணமும் இலக்கியமும் பற்றி பார்ப்போம். தொல்காப்பியம் மிகவும் தொன்மையான தமிழ் இலக்கண நூல். தொல்காப்பியம் முறையே எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என முப்பகுதிகளை கொண்டுள்ளது. இவை ஒவ்வொரு பகுதிகளும் 9 அத்தியாயங்களாக வகுக்கப்பட்டுள்ளன. எழுத்ததிகாரம் நூல்மரபு, மொழிபரவு, பிறப்பியல், புணரியல், தொகைமரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியல், உகர புணரியல் என வகுக்கப்பட்டு எழுத்துக்களின் ஓசை உச்சரிப்பு பற்றி விளக்குகிறது. சொல்லதிகாரம் கிளவியாக்கம், வேற்றுமை இயல், வேற்றுமை மயங்கியல், வினையியல், விழிமரபு, பெயரியல், இடையியல், உயிரியல், எச்சவியல் என வகுக்கப்பட்டு எழுத்துக்கள் தொடர்ந்து மொழியாதல் பற்றி விளக்குகிறது. பொருளதிகாரம் அகத்திணை இயல், புறத்திணை இயல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமையியல், செய்யுளியல், மரபியல் என வகுக்கப்பட்டு மனித வாழ்க்கையின் பகுதிகளான காதல், போர், நீதி, சமயம், அரசியல் சொல்லுகிறது. உலகில் வேறு எந்த மொழி இலக்கணத்திலும் பொருளாக்கம் என்ற பகுதி உள்ளடக்கப்படவில்லை. எள்ளில் இருந்து எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்தில் இருந்து இலக்கணம் உருவாகிறது. தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னர் பல இலக்கிய நூல்கள் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும். பல எழுத்தாளர்கள் பற்றி தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களுள் புலவர், புலமையாளர் போன்றவர்களை குறிப்பிட்டு கூறலாம். சில இலக்கண நூல்கள் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னர் எழுதப்பட்டுள்ளமையையும் இங்கு கூற முடியும். இது பற்றி தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எழுத்தாக்கம், சொல்லாக்கம், பொருளாக்கம் பற்றி சொல்லுகின்ற ஒரே ஒரு இலக்கண நூல் தொல்காப்பியமாகும். நூலின் சில முக்கிய பகுதிகள் தொலைந்து விட்டமையும் இங்கு தெளிவாக தெரிகிறது. அதனால் தான் சில பகுதிகள் முற்றுப்பெறாமல் உள்ளன. தொல்காப்பியத்தை வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கும் முயற்சியும் எடுக்கப்பட்டுள்ளது. தொல்காப்பியம் பற்றி பிற மொழியில் பிற நாடுகளில் உபயோகிக்கும் மக்களுக்கு எடுத்துரைக்கும் போது தொல்காப்பிய காலத்தின் சமூக, கலாச்சார, இலக்கிய பின்னணிகளோடு இணைந்து சரியாக மொழிபெயர்த்தல் மிகவும் இன்றியமையாததாகும். நன்றி, வணக்கம்.
மொழி தேர்வு 2019 இறுதி ஆண்டு தமிழ் மொழி தேர்வு டிசம்பர் மாதம் 15 2019 நடைபெற உள்ளது. இத்தேர்வுக்கு தோற்ற விரும்பும் மாணவர்கள் விண்ணப்ப படிவங்களுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் நியூசிலாந்து தமிழ் மொழி தேர்வு பொறுப்பாசிரியை ரஞ்சினி, தொலைபேசி எண் 09626 0911 அல்லது தேர்வு இணைப்பாளர் தர்ஷி கை தொலைபேசி எண் 0211 9321 76 என்னும் இலக்கங்களில் தொடர்பு கொள்ளலாம். விண்ணப்ப படிவங்கள் பூங்கா இணையதளத்திலும் தேர்வு முகநூல் பக்கத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்ப முடிவு திகதி நவம்பர் மாதம் 17 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. நன்றி. தமிழ் எங்கள் உயிர்ப்பின் இருப்பு.
தொடர்வது கவிதை. இளம்பிறை அண்ணாவின் முத்தங்கள் கவிதையை உங்களிடம் பகிர்பவர் திருமதி பொன்னி சந்தர் அவர்கள். வணக்கம் அக்கா, இப்போது ஆரம்பிக்கலாம்.
நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று முதன் முதலாக நீங்கள் கேட்கவிருப்பது கவிதை. தலைப்பு முத்தங்கள். 9 துன்பம் பொறுத்து தொந்தி சரிந்து துயர்வாய்ப்பற்று 10 பாலனை கண்டவள் செத்துயிர் பிழைத்தவள் முத்தம் கொடுத்தாள் குழந்தை. தாயை தேடி தவிப்பதை கண்டாள், சேயின் இதழோ துடிப்பதை கண்டாள், பசியோ மகனை பக்கத்து களைத்தாள், பால்முக மனதால் முத்தம் கொடுத்தாள். பச்சை இழுப்பையிலே பால்வடியும் தொட்டிலே கச்சிதமாயிட்டு கனக மணி பூட்டி இச்சையிலே இடையணைத்து எனதருமை கண்மணியே அஞ்சாதே என்றவளும் இச்சென்று முத்தமிட்டாள். பேரும் வைப்பதற்கு பெரிதும் உவந்த அன்னை முத்தோ மணியோ முருகோ திருவுருவோ சுந்தரனோ இந்திரனோ ஐங்கரனோ என்றீற்றில் செந்தூரன் என செப்பி சிறப்பு பெயரிட்டாள். ஐம்புலி காட்டி அழகு பலகாட்டி இன்பொரு வேலையிலே இன்னமுது ஊட்டி எய்தது கொடுத்து இனிதே ஈந்ததனை எண்ணி மகிழ்ந்து என் முத்தம் தான் கொடுத்தாள். வித்தியாரம்பம் வினை செய்த போது பக்தியால் அவனை பள்ளி களைத்து பச்சை அரிசி மேல் பாலன் எழுத அச்சா என ஒளிந்து முத்தம் கொடுத்தாள். பட்டு சட்டைதனை பாங்காய் அணிந்து வட்ட திலகமிட்டு வண்ண அணி பூண்டு பட்டு முகத்தை பாங்காய் சரி செய்தாள். கூட்டினால் பள்ளிக்கு கூடவே முத்தமிட்டாள். பாலனோ கல்வியில் பாண்டித்தியம் பெற்றான். பரீட்சையில் சித்திகள் படிப்படியாய் பெற்றான். விளையாட்டில் வீரனாய் வெற்றிகள் சூட்டினான். வளைத்தனைத்தால் கையெடுத்து வாழ்த்தினால் முத்தமிட்டாள். அன்னைதான் பேசிய பெண்ணை நயந்தான். ஆன்றோர் பெற்றோர் ஆசிகள் பெற்றான். திருமணம் புரிந்து பின் பிரியும் அப்பொழுதிலே கருவாய் சுமந்தவள் கண்ணீரால் முத்தமிட்டாள். வேலை வாய்ப்புகளும் வேண்டிய வசதிகளும் கை நிறைய கண்டாலும் கடல் கடக்கும் வேட்கையிலே அன்னை அவள் பாசத்தை அறிந்தும் அவன் பிரிந்தான். பிரிவு துயர் பெருக பெற்றவள் முத்தமிட்டாள். காலம் கடந்து அன்னை கடதாசி எழுதுகிறாள். மகனே எனக்கு மாரடைப்பு நோக்காடு ஆவி பிரியுமுன்னே அன்பு மகன் முகம் காட்டு பாவியவள் பார்த்திருப்பாள் பால் முகத்தில் முத்தமிட நினைவு பல நிழலாட மேச கரம் நாடி கனவுடனே புறப்பட்டான் காற்றாய் பறந்து வந்தான். முத்தம் கொடுத்த முகம் மூடி கிடத்தல் கண்டு சித்தம் கலங்க சிதைக்கு தீ மூட்டுகின்றான்.
வணக்கம். நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டம் வருடாந்தம் நடத்தும் தமிழ்திறன் போட்டி 2019 எதிர்வரும் நவம்பர் கார்த்திகை மாதம் 30 திகதி த்ரீ கிங்ஸ் கன்வென்ஷன் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் பிள்ளைகள் 7 வயதிற்குட்பட்டவர்கள் பாலர் பிரிவுக்கான வினோதோடை போட்டியிலும் 8 தொடங்கி 10 வரை கீழ்பிரிவிலும் 10 தொடங்கி 12 வரை மத்திய பிரிவிலும் 13 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மேற்பிரிவிலும் பங்கு கொள்ளலாம். அனைவரும் வாசிப்பு திறன் ஆய்விலும் கலந்து கொள்ளலாம் என்பதை அறியத் தருகிறோம். பிள்ளைகளை பதிவு செய்ய விரும்புவோர் திரு அற்புத சிங்கம் 021-0229-6916 திரு சிங்கவரோதயன் 021-7650515 திருமதி பவித்ரா அசோக்குமார் 022-3340-1426 மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டம் வருடாந்தம் நடத்தும் தமிழ்திறன் போட்டி 2019. நன்றி.
பற்பல அடையாளம் உயர்படுவான் மானம் பெரிதல உயிர் விடுவான் மற்றவர்காக உயர்படுவான் தானம் வாங்கின கூதிடுபான் தானம் வாங்கின கூதிடுபான் தருவது மேலென பேசிடுவான் தருவது மேலென பேசிடுவான் ஜாதிகள் தொழிலால் உண்டு நினும் சமரசம் நாட்டினில் கண்டவனாம் சமரசம் நாட்டினில் கண்டவனாம் நீதியும் உரிமையும் அந்நியக்கும் நிறை குறையாமல் பண்ணினவன் தமிழன் எங்கொரு இன உண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு குணவுண்டு.
வணக்கம் நேயர்களே, உங்கள் சிந்தனைக்கு வெற்றியும் தோல்வியும் எப்படி வருகின்றன? அந்த புதிய முயற்சியிலே அவர் வெற்றி அடைவாரா அல்லது தோல்வி அடைவாரா என்பதை எப்படி தீர்மானிப்பது? நாம் வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கை அவர் உள்ளத்தில் வலுவாக இருக்க வேண்டும். இருந்தால் அவர் கட்டாயம் முழு வெற்றியை அடைவர் என்பது உறுதி. நாம் வெற்றி அடைவோமோ மாட்டோமோ என்ற அறகுறையான நம்பிக்கையாக அது இருந்தால் அடையக்கூடிய வெற்றியும் அறகுறையாகத்தான் இருக்கும், அறகுறையான வெற்றியாகத்தான் இருக்கும். முயற்சியிலே குதித்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் போதே தோல்வி அடைந்து விட்டால் என்ன செய்வது? தோல்வி அடைந்து விட்டால் நிலைமை இப்போது இருப்பதை விட காட்டிலும் படுமோசமா போய்விடுமே என்று சந்தேகப்பட்டால் என்று பயந்தால் தோல்விதான், வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு எப்போதும் உடல்நிலை சரியில்லை என்று ஒருவர் கூறிக்கொண்டிருந்தால் தாங்களாக நோயை தேடிக்கொள்கின்றார்கள். நான் திடகாத்திரமாக இருக்கின்றேன் என்று எண்ணினால் அவன் திடகாத்திரமாகவே இருப்பான். இது மறக்க முடியாத உண்மை. சுருக்கமாக சொன்னால், ஒரு மனிதன் தனக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்று மனப்பூர்வமாக நம்புகிறானோ அதுவே அவனுக்கு நடக்கும், அதுவே அவனுக்கும் கிடைக்கும். நன்மைகளை நாம் அடைந்தே தீருவோம், வெற்றிகளை நாம் குவித்தே தீருவோம் என்ற நம்பிக்கை நம் உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், வேரூன்றி விளங்க வேண்டும். நமக்கு எங்கே நன்மைகள் வரப்போகின்றன, நமக்கு மேலும் மேலும் சிரமங்கள் தானே வந்து கொண்டிருக்கும் என்று மனத்தளர்ச்சியோடு நாம் நாட்களை தள்ளி கொண்டிருந்தால் நாம் எதிர்பார்க்கிற துன்பங்களும் துயரங்களுமே நம்மை சூழும், மேலும் மேலும் சூழும், சூழ்ந்து சூழ்ந்து நம்மை தொல்லப்படுத்தி கொண்டே இருக்கும். இது தேவையா? நம்மிடத்திலே நமக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் நம் வாழ்க்கையில் நாம் நன்மைகளையோ உயர்வுகளையோ ஒரு நாளும் பெற முடியாது. இதே கருத்தைத்தான் மனம் போல வாழ்வு என்ற பழமொழியும் பேசுகிறது. தீய சக்திகள் படுவீழ்ச்சி அடைந்துவிடும், இது உறுதி. தீய சக்தியின் அந்த வீழ்ச்சி நாளை எதிர்நோக்கி அமைதியாக காத்திருந்தால் நம்முடைய தன்னம்பிக்கை நம்மை விட்டு போகாது. வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தவர்களின் மனம் தூய வழிகளில் செல்லாது, தீய வழிகளில்தான் அவர்களுடைய புத்தி போய்கொண்டிருக்கும். அவர்களுடைய தீய செயல்களிலேயே ஈடுபடத் தொடங்குவார்கள். தீய செயல்கள் மனிதனை மேலும் மேலும் கூலையாக்கி அவனை உரு தெரியாமல் அழித்து விடுகின்றன. தன்னம்பிக்கையோடு தெய்வ நம்பிக்கையும் வேண்டும். தன்னம்பிக்கையும் நன்னம்பிக்கையும் இழந்தவர்கள் தங்களையும் அறியாமலேயே தெய்வ நம்பிக்கைகளையும் இழந்து விடுகிறார்கள். தெய்வ நம்பிக்கையை இழந்த ஒருவன் எல்லாவற்றையும் இழந்தவனாக ஆகிவிடுகின்றான்.
தெய்வம் என்பது என்ன? முஸ்லிம்கள் வழிபடுகின்ற அல்லாவையோ இந்துக்கள் வழிபடுகின்ற பரமசிவன், பார்வதி, முருகன், கணபதி, திருமால், அனுமார் போன்ற தெய்வங்களையோ கிறிஸ்தவர்கள் வழிபடுகின்ற இயேசுநாதர், கனிமேரி போன்ற தெய்வங்களையோ மற்ற மதத்தினர் வழிபடுகின்ற எண்ணற்ற தெய்வங்களையோ சொல்லவில்லை. பெயர்களையும் வடிவங்களையும் உடைய இந்த தெய்வங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் எந்த ஒரு பெயரும் வடிவமும் அற்றதாய், எங்கும் நிறைந்ததாய், தோற்றமும் இறுதி இல்லாததாய், அனைத்து உலகங்களுக்கும் ஆதாரமாய், அனைத்து ஆற்றல்களையும் பெற்றுள்ளதாய், உயிர்குலங்கள் அனைத்துக்குள்ளேயும் உயிருக்குயிராய் ஒளிர்வதாய், அன்பும் அறிவும் ஆனந்தமுமே தன் வடிவமாக கொண்ட தாய் விளங்குகின்ற பரம்பொருள் எதுவோ அதையே தெய்வம் என்று நாம் நினைக்க வேண்டும். இப்படி சொல்லுகின்ற இந்த தெய்வத்தை எவரும் தங்கள் கண்ணால் கண்டதில்லை, காணவும் முடியாது. ஆனால் பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டே இந்த உலகத்திற்கு ஒளியையும் சக்தியையும் இடைவிடாமல் வழங்கிக் கொண்டிருக்கின்ற கதிரவனைப் போல நாம் குறிப்பிடுகின்ற இந்த இறைவனும் நம்முடைய மனம், வாக்கு, காயம் ஆகிய எல்லாவற்றிற்கும் அப்பால் இருந்து கொண்டு தன்னுடைய கருணையை நோக்கினால் நம்மை இடைவிடாமல் கண்காணித்து காப்பாற்றியும் வருகிறார் என்ற உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வே உண்மையான தெய்வம். இந்த உண்மை தெய்வத்தின் மீது நமக்கு நம்பிக்கை வைக்க வர வேண்டும்.
பிரதீபன் அவர்களினுடைய செவ்வானம் கவிதை தொகுதி நூல் அறிமுக விழா எதிர்வருகின்ற 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 2019 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:35 முதல் இலக்கம் 13 மே வீதி மான்ட்ரோஸ்கில் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பாக வெளியிடப்பட இருக்கிறது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பூ பிரதீபனின் செவ்வானம் கவிதை தொகுதி நூல் அறிமுக விழாவும் கலை நிகழ்வும் எதிர்வருகின்ற 10ஆம் தேதி நவம்பர் மாதம் மாலை 6:35 இலக்கம் 13 மே ரோட் மான்ட்ரோஸ்கில் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்.
மறந்து விடாதீர்கள் நேர்களே, நாளை மறுநாள் ஞாயிறன்று மாலை
எம் பூங்கா தமிழ் பாடசாலை மாணவர்கள் வழங்கும் அரும்புகள் 2019 எதிர்வரும் மார்கழி திங்கள் 7ஆம் நாள் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மவுண்ட் அல்பர்ட் ஓ மெமோரியல் ஹாலில் இடம்பெற இருக்கின்றது. பெரும் அன்பும் ஆதரவும் வழங்கி வரும் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் வந்து ஆண்டு விழாவை சிறப்பித்து சிறுவர்களை ஊக்கப்படுத்துமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றோம். நன்றி.
போதை வஸ்தால் அழியும் உலக விளையாட்டு, விளையாட்டுத் துறை தொடர்பான இன்றைய முக்கிய செய்திகள் தொகுத்து தரப்படுகின்றன. போதை வஸ்தால் விளையாட்டு வீரர்கள் படும் பாடு. ஹொலண்ட் நாட்டினுடைய ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற ஓட்ட வீராங்கனை மெடியா காபூருக்கு ஜெர்மனியில் 8.5 வருடங்கள் சிறை தண்டனை, காரணம் போதை வஸ்தே. அர்ஜென்டினாவினுடைய புகழ்பெற்ற உதைபந்தாட்ட வீரர் டியேகோ மரடோனாவை போதை வஸ்து அணு அணுவாக கொன்று கொண்டு இருக்கின்றது அவருடைய மகள். உலக சமுதாயத்தின் முன்னால் அலாரம். இனி விபரமான செய்திகள். ஹொலண்ட் நாட்டில் இருக்கின்ற மெடியா காபூர் என்கின்ற 27 வயது பெண்மணி ஒலிம்பிக் ஓட்டப் போட்டியிலே சாதனை படைத்தவர். இவர் 2016 பிரேசில் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே ஹொலண்ட் நாட்டிற்காக 4x400 மீட்டர் அஞ்சலோட்ட போட்டியிலே பங்கேற்றவர். இவர் கடந்த ஜூன் மாதம் போதை வஸ்துடன் கைது செய்யப்பட்டார். ஜெர்மனியில் இருந்து ஹொலண்ட் நோக்கி வருகின்ற வழியில் ஹொலண்ட் ஜெர்மனி எல்லை பகுதியில் ஜெர்மனிய போலீசார் இவருடைய காரை பரிசோதித்த பொழுது அவருடைய காருக்குள் 50 கிலோ எஸ்டெசி போதை வஸ்து, 2 கிலோ மெட் ஆம்பெட்மின் என்கின்ற போதை வஸ்து, 11,950 யூரோ தாள் நாணயங்கள், என்பன கண்டுபிடிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து கைதான இவரின் மீது தொடரப்பட்ட வழக்கில் இவருக்கு 8.5 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போதை வஸ்து எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கு தனக்கு தெரியாது என்றும் யாரோ கொடுத்ததை தான் கொண்டு சென்றதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் அவருடைய வாதங்கள் ஏற்புடையது அல்ல என்று இந்த தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக விளையாட்டு வானில் இருந்து ஒரு தாரகை கீழே விழுந்து விட்டது என்ற செய்திகள் எழுதியிருக்கின்றன. இதுபோல போதை வஸ்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றவர் அர்ஜென்டினா நாட்டிலே கோயில் கட்டி கும்பிடப்படுகின்ற டியாகோ மரடோனா என்கின்ற உதைபந்தாட்ட வீரர். இவர் உலக கிண்ணத்தை கைப்பற்றியவர். இப்பொழுது இவருடைய மகள் கியா நினா என்பவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கின்ற பதிவுகள் தன்னுடைய தந்தை இன்னும் இறக்கவில்லை என்றும், ஆனால் உள்ளக ரீதியாக அவருடைய மரணம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருப்பதாகவும், அது மிக வேகமாக இருப்பதாகவும் அவர் கவலை வெளியிட்டிருக்கின்றார். தன்னுடைய தந்தையார் நீண்ட காலமாக மதுபான பழக்கம் அதுபோல போதை வஸ்து பழக்கத்தில் சிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது அவரால் மீள முடியாத சூழ்நிலை வந்து மரணம் அவரை நெருங்கிக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் மரடோனா அந்த நாட்டில் இருக்கின்ற கிம்னேசியா லா பெட்டா என்கின்ற உதைபந்தாட்ட அணிக்கு இப்பொழுது பயிற்றுநராக இருக்கின்றார். இவருடைய உடலில் ஏற்பட்ட அதிகமான நிறை காரணமாக முழங்கால்களினால் அதை தாங்க முடியாமல் சத்திர சிகிச்சையும் சமீபத்தில் செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. மரடோனா போதை வஸ்தின் அடிமையானது இன்றல்ல, மிக நீண்ட காலத்திற்கு முன்னரே விளையாட்டு மைதானத்தில் இவர் போதை வஸ்து பாவித்தது கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒரு மகத்தான வீரனுடைய வாழ்வு இவ்வாறு போதை வஸ்தினால் சீர்குலைந்து போயிருப்பது உலக சமுதாயத்திற்கு கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவர் மட்டுமா? போதை வஸ்தும் விளையாட்டும் இன்று உலகத்தின் பெரும் தலைவலியாக இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இது டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.
தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவோமா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம், தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவோமா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவோமா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே
சங்கநாதத்தின் நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. இன்று நம் நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு இனியவையாக அமையட்டும் என்று விரும்பி விடை பெறுவது உங்கள் பூஜா ரமேஷ்குமார்.